இப்பொழுது முதல் எமது உவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி செயற்திட்டத்தின் தரம் ஐந்திற்கான நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் அன்பான மாணவ செல்வங்களுக்கு இனிய மாலை நேர வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது பண்டாரவளை ஐஸ்லபி தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவு ஆசிரியை திருமதி ஆறுமுகம் வனிதா. ஆம் பிள்ளைகளே, நாம் அறிந்த அறியாத விடயங்களை பதிவு செய்து கொள்வதற்காக எமது பெற்றோரின் உதவியுடன் தங்களிடம் இருக்கும் தரம் 4 அல்லது தரம் 5 சுற்றாடல் சார் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய புத்தகம், குறிப்பு புத்தகம், பென்சில் அல்லது பேனை என்பவற்றை எடுத்துக்கொள்வதினூடாக இன்றைய பாடத்தை பூரணமாக விளங்கிக் கொள்ள இலகுவாக இருக்கும் என நம்புகின்றேன். ஆம், இனி நாம் இன்றைய தினத்தில் சுற்றாடல் சார் செயற்பாடுகள் பாடத்தின் முதலாவது அலகாக காணப்படும் எமது நல்வாழ்வு எனும் பாட அலகில் உள்ள சில அம்சங்களை பற்றி கலந்துரையாட இணைந்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். எமது நல்வாழ்வு என்பதை ஆங்கில மொழியில் அவர் குட் பிஹேவியர் என்றும் கூறலாம். ஆம், ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான மாணவர்களிடம் 3 வினாக்களை தொடுத்து அவற்றுக்கு விடையளிக்க எத்தனிக்க நினைக்கும் உங்களுடன் பாடத்திற்குள் உள்நுழையலாம் என நினைக்கின்றேன். இதோ உங்களுக்கான முதலாவது வினா. எமது நல்வாழ்வு எதில் தங்கியுள்ளது? 2வது வினா, ஏன் நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும்? 3வது வினா, நல்வாழ்வு வாழ்வதால் எமக்கு கிடைக்கும் நன்மை யாது? இப்போது நீங்கள் இவை ஒவ்வொன்றுக்கும் விடைகளை மனதுக்குள் கூறுவது என் செவிகளுக்கு மெதுவாக கேட்கின்றது. எனவே உங்கள் விடைகளை சரிபார்த்துக் கொள்ள இப்போது ஒவ்வொரு வினாவுக்குமான விடைகளை கூறுகின்றேன். நன்கு செவிமடுத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் கேட்ட முதலாவது வினா, எமது நல்வாழ்வு எதில் தங்கி உள்ளது? இதற்கான விடை எமது நற்சுகாதார பழக்க வழக்கங்களில். 2வது வினா, ஏன் நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும்? இதற்கான விடை, வாழ்வில் உயர்நிலையை அடைவதற்கு. 3வது வினா, நல்வாழ்வு வாழ்வதால் எமக்கு கிடைக்கும் நன்மை யாது? இதற்கான விடை, எமது வாழ்க்கையின் வெற்றியை பெற முடியும் என்பதாகும். ஆம், பார்த்தீர்களா, உங்கள் மனதில் தோன்றிய விடைகளையே நானும் கூறியதால் இப்போது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். இப்படியான மகிழ்வான வாழ்வை நாம் எப்போதும் வாழவே எமது நல்வாழ்வு எனும் பாடத்தை தரம் 4-5 கற்கின்றோம். சிறு வயது முதல் இதனை வாழ்வில் கடைபிடிப்பதால் எம் வாழ்வில் வெற்றி அடையலாம் என்பதை புரிந்து கொண்டு செயற்படவே இப்பாட அழகானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது என்பதை மாணவர்களாகிய நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆம், இனி நாம் எமது நல்வாழ்வுக்காக என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அதன் மூலம் நாம் எவ்வாறு எமது வாழ்வில் வெற்றியடையலாம் என்பது பற்றியும் பார்ப்போம். முதல் விடயமாக நாம் கூறுவதாயின், நட்சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் ஊடாக நட்குணங்களை மதித்து செயற்பட பழகிக்கொள்ள வேண்டும். 2வதாக, நாம் எப்போதும் குறித்த நேரத்தில் குறித்த வேலைகளை செய்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். 3வது விடயமாக, பொது இடங்களில் சரியான நடத்தைகளை பின்பற்றி பொது சொத்துக்களை பாதுகாப்பதில் பங்களிப்பு செய்தல் வேண்டும். 4வது விடயமாக, தன்னம்பிக்கையுடன் எப்போதும் தமது வேலைகளை நாமே செய்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். 5வது விடயமாக, எமது உடல் உள நல்வாழ்வுக்காக பொருத்தமான செயற்பாடுகளில் தினமும் ஈடுபட பழகிக்கொள்ள வேண்டும். ஆறாவது விடயமாக கூறுவதாயின், நாம் கூட்டாக செய்யும் வேலைகளில் அல்லது செயற்பாடுகளின் போது சமூகத்திற்கு சேவை செய்வதில் பங்களிப்பு செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, மேலே நான் கூறிய ஆறு விடயங்களையும் நீங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க பழகிக்கொண்டாலே உங்கள் வாழ்வு நல்வாழ்வாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இனி மேலே சொன்ன விடயங்களை சற்று ஆழமாகவும் விரிவாகவும் ஒவ்வொன்றாக பார்ப்போமாயின் உங்கள் மனதில் எழுந்திருக்கும் சில சந்தேகங்களுக்கான விடைகள் கிடைக்கும் என நினைக்கின்றேன். முதலாவதாக நாம் பார்த்த விடயம், நற்குணங்களையும் நற்சுகாதார பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளல் என்பதாகும். ஆம், நற்சுகாதார பழக்க வழக்கம் என்றவுடனே உங்களுக்கு நிறைய விடயங்கள் நினைவுக்கு வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் நினைப்பது போல தினமும் குளித்தல், சுத்தமான ஆடையணிதல், கொதித்தாரிய நீரை பருகுதல், நகங்களை வெட்டுதல் என்று பல்வேறு விடயங்கள் இப்போது உங்கள் மனதில் தோன்றியுள்ளன. தோன்றிய விடயங்கள் சரியானவையே. ஆனாலும் எமது நல்வாழ்வு எனும் போது தன்னைத்தானே முழுமையாக ஒவ்வொரு விடயத்திலும் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பதை குறிக்கின்றது. ஆம் மாணவர்களே, அதாவது ஆள்பாதி ஆடைப்பாதி என்று ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருக்கின்றோம் அல்லவா? ஒருவருடைய உருவ தோற்றமானது அவர் அணியும் ஆடைகளிலும் தங்கியுள்ளது என்று சொல்வார்கள். எனவே நாம் அணியும் ஆடைகள் எப்போதும் நேர்த்தியாகவும் அழகாகவும் காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படும் போது அனைவராலும் விரும்பப்படுவோம். இதனால் எமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். நாமே எமது குறைகளை இனங்கண்டு சீர் செய்யும் திறன் எம்மிடம் வளர்ச்சியடையும். ஆம், இப்போது நீங்கள் நினைப்பது என்ன என்று நான் ஒவ்வொன்றாக கூறுகின்றேன், கேளுங்கள். எப்போதும் நான் தோய்த்து உலர்ந்த சுத்தமான நேர்த்தியான அழகான ஆடைகளை அணிவேன். அதுபோல நான் அணியும் ஆபரணங்களையும் பாதணி, கழுத்துப்பட்டி, தலைக்கு கட்டும் ரிபன் என்பவற்றை சுத்தமாக வைத்திருப்பேன். எப்போதும் எனது சீருடையை புனிதமாகவும் தூய்மையாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பேன். என்னுடைய தலையை நன்கு சீவி என் முகத்தின் அழகை மென்மேலும் மெருகூட்டிக் கொள்வேன் என்றெல்லாம் இப்போது நீங்கள் நினைக்கின்றீர்கள் அல்லவா? நன்று. இவ்வாறு உங்கள் சுயசுத்தத்தில் நீங்களாகவே உங்கள் கவனத்தை செலுத்தும் போது அனைவராலும் நீங்கள் விரும்பப்படுவீர்கள் என்பதை நினைக்கும் போதே மனதில் மகிழ்ச்சி எழும்புகின்றதல்லவா? ஆம், இனி நாம் இரண்டாவது விடயமாக காணப்படும் குறித்த நேரத்தில் குறித்த வேலைகளை செய்து கொள்ள பழகிக்கொள்ளல் வேண்டும் என்பது பற்றி கலந்துரையாடுவோம். எனது அன்பிற்கினிய மாணவர்களே, இப்போது நாம் கலந்துரையாட இருக்கும் விடயமானது எமது நல்வாழ்வுக்கு அவசியமான விடயங்களில் ஒன்றாகும். எனவே நீங்கள் இவ்விடயத்தை மிகவும் அவதானத்துடனும் கவனத்துடனும் செவிமடுக்க வேண்டும். அதாவது, நாம் சிறுவயது முதலே எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் நேர சுசியின் அடிப்படையில் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். அதாவது டைம் டேபிள் என்று சொல்வோமே, அதனையே நேர சூசி என்கின்றோம். அதனை எமது வாழ்நாள் செயற்பாடுகளில் தினமும் மேற்கொள்ள நாமே நமக்கு ஒரு நேர சூசியை தயாரித்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செயற்படும் போது குறித்த நேரத்தில் குறித்த வேலைகளை நாம் செய்து முடித்துக் கொள்வோம். ஆம், அன்பு சிறார்களே, தொட்டிப் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்னும் பழமொழியானது சிறு வயதில் நாம் பழகும் பழக்கம் வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்பார்கள். அதற்கமைய எமது வாழ்வில் இவ்வாறான நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதனால் எங்களுடைய வாழ்நாளில் நாம் உயர்நிலை அடைவோம் என்பதையும் அறிந்து கொண்டு செயற்படுவோம். பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதனால் வாழ்வில் உயர்நிலை அடைவோம் என்பதையும் அறிந்து கொண்டு செயற்படுவோம். இப்போது உங்கள் மனதில் நாமும் ஒரு நேர சுசியை தயாரித்தால் என்ன என்ற எண்ணம் எழுகின்றதல்லவா? ஆம், இதோ நானும் உங்களுக்கு உதவுகின்றேன். இப்போதே எமது வாழ்நாளுக்கான ஒரு நேர சுசியை தயாரிப்போமா? நீங்கள் தயாராகின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். இப்போது நானும் நீங்களும் இணைந்து நேர சுசியை தயாரிப்போம். நான் தினமும் காலை 6 மணிக்கு எழும்புவேன். காலை 6:10 மணிக்கு முன்பதாக காலை கடன்களை முடிப்பேன். காலை 6:15 மணிக்கு இறைவனை வணங்குவேன். காலை 6:30 மணிக்கு பாடசாலை செல்ல ஆயத்தமாவேன். காலை 6:45 மணிக்கு காலை உணவை உண்பேன். காலை 7 மணிக்கு பாடசாலைக்கு செல்வேன். அத்துடன் எனது வகுப்பறையையும் பாடசாலையையும் சுத்தம் செய்வேன். காலை 7:30 மணிக்கு பாடசாலையில் இடம்பெறும் காலை பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கு கொள்வேன் என்று ஒரு நாளில் நாம் செய்யும் வேலைகளை நித்திரை விட்டு எழும்பியதிலிருந்து மீண்டும் நித்திரைக்கு செல்லும் வரைக்குமான ஒரு நேர சுசியை தயாரித்து நாம் செயற்படும் போது பல நன்மைகளை எமது வாழ்வில் அடைவோம். அவ்வாறு நாம் என்னென்ன நன்மைகள் அடைவோம் என்பதையும் கூறுகின்றேன். கவனமாக செவிமடுங்கள், கவனமாக செவிமடுங்கள். முதலாவதாக, எமது வேலைகளை உடனுக்கு உடன் முடிக்கலாம். வேலைகளை இலகுவாக செய்யலாம். வேலை செய்வோருக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். வேலை செய்வதற்கான நேரத்தை மீதப்படுத்திக் கொள்ளலாம். வாழ்க்கையில் உயர்நிலை அடையலாம். கல்வியில் சாதனை படைக்கலாம். எதிர்கால வாழ்வில் வெற்றியடையலாம். வாழ்க்கையின் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் சிறு வயது தொடக்கம் வேலைகளை திட்டமிட்டு உரிய காலத்தில் முடித்தமை காரணமாகவும், வாழ்நாள் முழுவதும் இந்த நட்பழக்கத்தை கடைபிடித்தமை காரணமாகவும் வெற்றியடைந்திருக்கின்றனர் என்று கூறலாம். அவ்வாறு வெற்றியடைந்தவர்களை பற்றி நாமும் அறிந்திருப்பது நல்லதல்லவா? முதலாவதாக, உங்களுக்கு நன்கு தெரிந்த எமது இலங்கை கிரிக்கெட் அணியின் சார்பில் உலக சாதனை படைத்த முத்தையா முரளிதரன் அவர்களை கூறலாம். அடுத்ததாக, முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் அவர்களையும் கூறலாம். ஒலிம்பிக் போட்டியில் இலங்கைக்கு பதக்கம் பெற்று தந்து பெருமை சேர்த்த வீராங்கனை சுசந்திகா ஜெயசிங்க அவர்களையும் கூறலாம். அதேபோல இலங்கையின் பிரபல்யம் வாய்ந்த சட்டத்தரணி ஜிஜி பொன்னம்பலம் அவர்களையும் கூறலாம். மற்றும் உலக புகழ்பெற்ற பொறியியலாளரும் முன்னாள் யாழ் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தருமாகிய பேராசிரியர் துரையப்பா அவர்களையும் கூறலாம். அடுத்ததாக, இலங்கையின் புகழ்பெற்ற கல்விமான் பேராசிரியர் ப கா பக்கீர் ஜக்பார் அவர்களையும் கூறலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட நபர்களை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். இன்றும் இவர்களை பற்றி நாம் பேசுகின்றோம் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் உரிய நேரத்திற்கு உரிய வேலைகளை செய்து முடிக்கும் நட்பழக்கங்களை தங்களிடத்தே கொண்டிருந்தமையாலே ஆகும். இப்போது அன்பான மாணவர்களுக்கு புரிந்திருக்கும் நாம் உரிய நேரத்திற்கு உரிய வேலைகளை செய்வதன் அவசியம் பற்றி. ஆம், புரிந்து கொண்ட அதே வேளை அதனை எமது வாழ்விலும் கடைபிடித்து வாழ்வில் வெற்றியடைவோமாக. ஆம், அதே நேரத்தில் வேலைகளை நாம் செய்து முடிக்காமையின் காரணமாக சில பிரச்சினைகளை எதிர்நோக்க நேரிடும். அவற்றை நாம் அறிந்து கொண்டாலே உரிய நேரத்திற்கு வேலையை செய்ய பழகிக் கொள்வோம். அந்த வகையில் நித்திரை விட்டெழும்ப தாமதமாகினால் பாடசாலைக்கு செல்ல தாமதமாகும். வீட்டு வேலைகளை செய்யாது விட்டு ஆசிரியரிடம் மன்னிப்பு கேட்க நேரிடும். மாலையில் பாடம் படிக்காது தொலைக்காட்சி பார்த்தமையால் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்க நேரிடும். காலை உணவை உட்கொள்ளாமையால் வகுப்பில் மயங்கிவிட நேரிடும். இவ்வாறாக உரிய நேரத்தில் வேலைகளை முடிக்காமையினால் நாம் சில பிரச்சினைகளை எதிர்நோக்க வேண்டி வருவதனால் நாம் எப்போதும் எமது கடமைகளை உரிய நேரத்திற்கு செய்து பழகிக்கொண்டால் நாமும் எமது எதிர்கால வாழ்வில் வெற்றி பெறுவோம். அடுத்த விடயமாக நாம் இங்கு கலந்துரையாட இருப்பது பொது இடங்களில் சரியான நடத்தைகளை வெளிக்காட்டலும் பொது இடங்களை பாதுகாப்பதிலும் பங்களிப்பு செலுத்துவதுமாகும். அன்பு மாணவர்களே, முதலில் நாம் பொது இடம் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். பொது இடம் என்பது மக்கள் அனைவரினதும் நல்வாழ்வுக்காக அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட இடங்களே பொது இடங்கள் எனப்படும். இப்போது பொது இடங்கள் சில உங்கள் மனதிற்குள் எழும்பியிருக்கும். ஆம், நீங்கள் நினைப்பது போலவே வங்கி, நூலகம், பேருந்து நிலையம், வைத்தியசாலை, பொது வாகனம், பொது சந்தை, பெருந்தெரு, பொது மலசலக்கூடம் என்பன இதற்குள் அடங்கும். இங்கு பொது வாகனம் எனும் போது புகையிரதம், பேருந்து என்பவற்றை எடுத்துக் கொள்ளலாம். இவ்வாறான பொது இடங்களில் நாம் எவ்வாறான நடத்தைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்பது பற்றி அடுத்ததாக பார்ப்போமா? உங்களுக்கும் தெரியும், ஆனாலும் மீண்டும் ஒருமுறை அவற்றை ஞாபகப்படுத்திக் கொள்வது சிறந்ததல்லவா? பொது நூலகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு நாம் அமைதியை பேண வேண்டும். புத்தகங்களை கிழிக்கவோ கிறுக்கவோ கூடாது. புத்தகங்களை வாசித்த பின் உரிய இடத்தில் வைக்க வேண்டும். புத்தகங்களை நூலக ஆசிரியரின் அனுமதியுடன் வீட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அடுத்ததாக பேருந்து நிலையத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நட்சுகாதார பழக்க வழக்கங்களை நினைவுபடுத்திக் கொள்வோம். எப்போதும் வரிசையாக நின்று பேருந்தினுள் ஏறுதல் வேண்டும். பயணச்சீட்டை பெற்று பயணம் செல்லுதல் வேண்டும். கண்ட இடங்களில் எச்சில் துப்பக்கூடாது. உரிய குப்பை தொட்டியில் உரிய குப்பைகளை போட பழகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பொது வைத்தியசாலையில் கடைபிடிக்க வேண்டிய சில விடயங்களையும் மீட்டிப் பார்த்துக் கொள்வோம். வைத்தியர் வரும் வரை அமைதியாக காத்திருந்து பழக வேண்டும். எச்சில் துப்புதல், வெற்றிலை போடுதல், குப்பைகளை கண்ட இடத்தில் போடுதல் என்பன கூடாத செயல்களாகும். அனுமதி சீட்டை பெற்று வரிசையாக சென்று வைத்தியரின் ஆலோசனை சிகிச்சைகளை பெறல் வேண்டும். மேலும் பொது மலசல கூடத்தில் நாம் எவ்வாறான நடத்தைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் தெரிந்து கொள்வோம். சிறுநீர் கழித்த பின் நீரூற்றி சுத்தப்படுத்தல் வேண்டும். மலசலம் கழித்த பின் நன்கு நீரூற்றி கழுவுதல் வேண்டும் போன்ற விடயங்களை நாம் கடைபிடிப்பதால் தொற்றுக்களில் இருந்தும் எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். மற்றும் பொது வாகனம் ஒன்றில் பயணம் செய்யும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்களாவன, மதகுரு, கர்ப்பிணி, அங்கவீனர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஆசனங்களில் அமரக்கூடாது, ஆசனத்தில் அமர்ந்து செல்லுதல் வேண்டும், பேருந்துக்கு வெளியே தலை கைகளை நீட்டக்கூடாது, ஆசனத்தை கிழிக்கவோ கிறுக்கவோ கூடாது. அடுத்ததாக பெருந்தெருக்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களையும் அறிந்து கொள்வோம். பாதையில் நடைபாதையின் வலதுபுறமாக எப்போதும் நடத்தல் வேண்டும். நாய்களையும் மாடுகளையும் பாதையில் நடமாட விடக்கூடாது. வெள்ளைக்கோட்டு கடவையில் கடக்கும் போது முதலில் வலதுபுறத்தையும் பின் இடதுபுறத்தையும் மீண்டும் ஒரு முறை வலதுபுறத்தையும் பார்த்து கடத்தல் வேண்டும். மற்றும் வீதி குறியீடுகள், வீதி சமிஞ்சை, போலீசாரின் கட்டளைகள் என்பவற்றை கடைபிடித்து நடத்தல் வேண்டும். எனவே இவ்வாறான நடத்தைகளை நாம் பொது இடங்களில் கடைபிடிப்பதூடாக நாம் பொது இடங்களை பாதுகாப்பதில் பங்களிப்பு செய்கின்றோம் என்பதை உறுதி செய்தும் கொள்ளலாம். இதனை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்போமானால் நாம் நாட்டிற்கு உரித்தான நட்பிரஜைகளாக வாழ்கின்றோம் என்றும் அர்த்தமுடையதாகும். ஆம் பிள்ளைகளே, இவ்வாறான நடத்தைகளை வெளிக்காட்டி பொது இடங்களை பாதுகாப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று இப்போது உங்களிடம் ஒரு வினாவை எழுப்பினால் உடனடியாக பல பதில்களை நிச்சயமாக கூறுவீர்கள். எனவே நீங்கள் கூற நினைக்கும் விடயங்களை ஒவ்வொன்றாக நானும் கூறுகின்றேன், கேளுங்கள். நீங்கள் கூற நினைக்கும் விடயங்களை ஒவ்வொன்றாக நானும் கூறுகின்றேன், கேளுங்கள். எமது எதிர்கால சந்ததியினர் பயன்பெற அவற்றை அவர்களிடம் கையளிக்கின்றோம். பொது இடங்கள் அல்லது சூழல் எப்போதும் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் காணப்படும். பொது இடங்களுக்கு செல்லும் போது மனமகிழ்வு ஏற்படும். அரசு விரும்பும் நட்பிரஜைகளாக நாமும் காணப்படுவோம். எப்போதும் அனைவராலும் விரும்பப்பட்டு நன்மதிப்பை பெற்றும் வாழ்வோம். அதேபோல இவற்றை நாம் கடைபிடிக்காத விடத்து சில தீமைகளையும் நாம் சந்திக்க நேரிடும். அவற்றையும் பற்றி அறிந்து கொள்வோம். அதாவது நூலக புத்தகங்களை சேதமாக்கினால் எம்மாலும் ஏனையோராலும் பயன்பெற முடியாமை போகும். பொது வீதி விதிகளை கடைபிடிக்காது நடப்போமானால் எதிர்பாராத விபத்துக்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும். கண்ட கண்ட இடங்களில் குப்பைகளை வீசி எச்சில்களை துப்பும் போது சூழல் மாசுபடுத்தப்படுகிறது. பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிப்பதால் எமது எதிர்கால சந்ததியினருக்கு எதனையும் சிறந்த முறையில் கையளிக்க முடியாத நிலை ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் விடயம் தன்னம்பிக்கையுடன் தமது வேலைகளை தாமே செய்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் என்பதாகும். இதற்காக இப்போது நான் உங்களுக்கு ஒரு கதையை கூறுகின்றேன், கவனமாக செவிமடுங்கள். திவாகரன் காலையில் துயிலெழுந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். அம்மா எங்கே? காணவில்லையே. பாட்டியின் அறையை பார்த்தான். திவாகரின் அம்மா அவசரமாக ஒரு வேலைக்காக அதிகாலையிலேயே வெளியே போனார். எனக்கு இடுப்பு வலிக்கிறது, எழுந்திருக்க முடியவில்லை. டீச்சரிடம் சொல்லுகிறேன், இன்றைக்கு வீட்டில் இருங்கள் என்று பாட்டி கூறுகின்றார். நீங்கள் எழுந்திருக்க வேண்டாம் பாட்டி. திவாகரன் பல் துலக்கி முகம் கழுவி சீருடை அணிந்து பாதணிகள் அணிந்து தலை சீவி பாட்டியின் அறையின் அருகே வந்தான். தனியாக ஆயத்தமாகிவிட்டாயா? நல்ல பிள்ளை. ஆம் ஆம் பாட்டி, நான் ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளைக்கு இறைவன் துணை, கவனமாக போய் வாருங்கள். பாட்டிக்கு சரியான கவலை. பாட்டி அம்மாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்தவற்றை விவரித்தார். அம்மா பெரிதும் மகிழ்ந்தார். அம்மா உடனே ஆசிரியையுடன் தொடர்பு கொண்டு விவரங்களை கூறினார். காலையில் பாடசாலை ஆரம்பமாகியது. பாடசாலை தொடங்கும் முன்னர் ஆசிரியர் திவாகரனை அழைத்தார். திவாகரன் வகுப்பின் முன்னே நின்று கொண்டிருந்தான். திவாகரனின் கெட்டித்தனத்தை நண்பரின் எதிரே ஆசிரியர் கூறினார். அத்துடன் பாராட்டினார். இப்படியான பிள்ளைகள்தான் எதிலும் வெற்றியடைவார்கள். சரி, எல்லோரும் திவாகரனுக்காக ஒரு தடவை கைத்தட்டுங்கள் என்றார். ஆம், இக்கதையினூடாக என் அன்பு மாணவர்களுக்கும் தன்னம்பிக்கை எழுந்திருக்கும் அல்லவா? எமது வேலைகளை நாமே தன்னம்பிக்கையுடன் செய்யும் போது, அதனை வளக்கப்படுத்திக் கொள்ளும் போது நாம் வாழ்வில் வெற்றியடைய இலகுவாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆம் மாணவர்களே, தினமும் உங்களது வேலைகளை நீங்களாகவே செய்யும் போது என்னென்ன நன்மைகள் அடைவீர்கள் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அதேவேளை நீங்கள் தினமும் செய்ய வேண்டிய கட்டாயமான வேலைகளாக இங்கு நான் சிலவற்றை கூறுகின்றேன். அவற்றை கவனமாக செவிமடுத்து வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டுமென்றும் வேண்டுகின்றேன். நன்றாக காலையும் மாலையும் பல் துலக்குதல் வேண்டும். முகம் கழுவுதல் வேண்டும். தலைமுடியை நன்றாக சீவிக்கொள்ளுதல் வேண்டும். உங்களது ஆடைகளை மடித்து வைத்துக் கொள்ளல் வேண்டும். நீங்கள் உண்ணும் உணவு பாத்திரங்களை எப்போதும் கழுவி வைத்தல் வேண்டும். நீங்கள் போர்த்தும் போர்வையை மடித்து வைத்தல் வேண்டும். உங்களுடைய உடைகளை நீங்களே துவைத்துக் கொள்ளுதல் வேண்டும். சீருடையை அணிந்து கொள்ள வேண்டும். பாதணிகளை கலற்றி உரிய இடத்தில் வைத்துக் கொள்ளல் வேண்டும். உணவை அழகாக உண்ணுதல் வேண்டும். இவ்வாறு உங்களுடைய வேலைகளை நீங்களாகவே செய்யும் போது அதனால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டுமல்லவா? அதனையும் இப்போது உங்களுக்காக கூறுகின்றேன். இவை வாழ்க்கை பழக்கமாக மாறிவிடும். மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும். உரிய காலத்தில் உரிய வேலையை செய்யும் ஆற்றல் ஏற்படும். எல்லோரது பாராட்டும் கிடைக்கும். தங்களது வேலைகளை சுயமாக செய்யும் ஆற்றல் கிடைக்கும். வேலைகளை செய்து முடிக்க பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஆம் மாணவர்களே, இவ்வாறு இன்றைய நாளில் எமது நல்வாழ்வு பாடத்தில் நாம் எவ்வாறான நற்சுகாதார பழக்க வழக்கங்களை பேணி எங்களுடைய வாழ்க்கையை நடாத்தி சென்று அதில் வெற்றி பெறுவோம் என்பது பற்றி 6 விடயங்களை முன்வைத்திருந்தோம். அந்த 6 விடயங்களில் இன்று நாம் 4 விடயங்களை மாத்திரம் பார்த்திருந்தோம். அதில் ஒன்று, நாம் எப்போதும் நற்சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடித்து நற்குணமுடையவராக வாழுதல் வேண்டும் என்பதும், இரண்டாவதாக நாம் எப்போதும் குறித்த நேரத்தில் குறித்த வேலைகளை செய்து பழகிக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும், பொது இடங்களை பாதுகாப்பதூடாக அங்கு எங்களுடைய நடத்தைகளை சரியான முறையில் கையாள பழகிக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும், தன்னம்பிக்கையுடன் எப்போதும் எமது வேலைகளை நாமே செய்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பாகவும் பார்த்தோம். அவற்றில் பல்வேறு விதமான விளக்கங்களும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. மேலும் உடல் உள நல்வாழ்வைக்காக. மேலும் உடல் உள நல்வாழ்வுக்கான பொருத்தமான செயற்பாடுகளில் தினமும் ஈடுபட பழகிக்கொள்ளல் வேண்டும் என்பது தொடர்பாகவும், அடுத்த விடயமாக கூட்டாக வேலை செய்யும் போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதனூடாக சமூகத்திற்கு எவ்வாறான சேவையை செய்வதில் பங்களிப்பு செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளினூடாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். ஆம் மாணவர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு சொல்லித்தந்த விடயங்கள் அனைத்தும் சிறந்த முறையில் விளங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக மேலதிகமாக காணப்படும் விடயங்களையும் உங்களுக்கு பகிர காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து இப்போது விடைபெறுகின்றேன். நன்றி. உங்கள் ஆசிரியை திருமதி ஆறுமுகம் வனிதா.